ஜட்ஜஸ் 4வது அதிகாரத்தை நம்ம பார்த்தோம் போன வாரம். அந்த அருமையான ரட்சிப்பின் கதை, ரொம்ப அழகான ரட்சிப்பின் கதை. அந்த ரட்சிப்பின் கதையை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப அதிசயமான கதையா நம்ம பார்த்தோம், ரொம்ப டிராமாட்டிக் கதை. அது ஆரம்பத்தில் இஸ்ரவேல் ஜனங்க முதல்ல அவங்க அடிமைப்பட்டது வந்து அதுலேருந்து ஒத்னியலை எழுப்பி ஆண்டவர் காப்பாத்தினார். அதுக்கப்புறம் வந்த ஜட்ஜ் வந்து ஏஹூத் இல்லைங்களா. ஒத்னியல் வந்து 6வது நாட்டிலிருந்து வந்த குஷான் ரிஷத்தாயன் அவன் தான் வந்து ஒடுக்கினான். அது ஒரு 8 வருஷம். அதுக்கப்புறம் எக்லான் என்ற மோகாப் ராஜா வந்து 18 வருஷம் அவங்கள ஒடுக்கினான். அது 18 வருஷத்திலிருந்து ஏஹூத் அவர்ல காப்பாற்றினார். ஆனா இங்க 3வதாக வருகிற ஒரு ஒடுக்கம் அவங்களுக்கு வந்து கானானியர்கிட்ட இருந்து வருது. அது ரொம்ப பயங்கரமான ஒடுக்கம், ரொம்ப காலம் கூட 20 வருஷம் ஒடுக்கம். ஏன் ரொம்ப பயங்கரம் அப்படின்னா அது அடுத்த அதிகாரத்தில் வர பாட்டுங்களை பார்க்க முடியும், அவங்க எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு. ரொம்ப பயங்கரமான நிலையில் இருந்தாங்க. ஏன்னா கானானியர் வந்து அவர்களை, அவங்க தேசம் அது, அவங்க முப்பிதாக்கள் இருந்த தேசம் கானான் தேசம். அந்த தேசத்துல யோசுவா காலத்தில் 100 வருஷத்துக்கு முன்பதாக வந்து அவங்க முப்பிதாக்கள் எல்லாம் அடிச்சு விரட்டி அவங்க தேசத்தை சுதந்திரிச்சு கொண்டாங்க. கானானியர் அப்படித்தானே பார்ப்பாங்க, எங்க நாட்டில் வந்து எங்க நாட்டையே எடுத்துக்கிட்டோம் போது அவங்களே வச்சு ஆண்டவர் ஒடுக்கணும் போது ரொம்ப பயங்கரமான ஒடுக்கத்துல அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஜாபின் என்ற ஒரு ராஜா இல்லைங்களா, ஜாபின் கானானியன் ராஜா, அவன் இருந்த ஊர் எந்த ஊர் பார்த்தோம், ஆசோர் என்ற ஊர்ல அவன் இருந்தான் இல்லைங்களா. ஆசோர் என்ற ஊர் அது நாஃப்தலி பக்கத்துல இருந்த ஊரு. அந்த ராஜா வந்து ஒரு சேனாதிபதியை நியமிச்சு, அந்த சேனாதிபதி தான் சிசேரா. அவனுக்கு அந்த 900 chariots வச்சுக்கிட்டு அவன் ரொம்ப கொடுமை கொடுத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. தாங்க முடியாத கொடுமை கொடுக்கும் போது ஆண்டவர் மீட்புக்காக எழுப்பின ஒரு கருவிகளை பார்க்கிறோம். அந்த கருவிகளை அவர் எழுப்பின விதமும் பார்த்தா யெகோவா கிட்ட இருந்தா ரட்சிப்பு வரணும் இல்லைங்களா. எழுப்பின கருவிகளை பார்த்தோம்னா எங்க அதுக்கு முன்பதாக பார்க்கிறோம், ஷாம்காரை எழுப்பினாரு இல்லைங்களா. அவன் ஒரு அந்நியன், அவனை கூட எழுப்பியிருக்கிறார். ஆனா இங்க யார எழுப்புறாரு, ஒரு ஆணும் கிடைக்கலையா அவருக்குன்ற மாதிரி ஒரு பெண்ணை டெபோராவை அவர் எழுப்ப வேண்டியதா இருந்துச்சு இல்லைங்களா. டெபோரா அந்த அம்மாவுடைய அருமையான ஊழியத்தை நம்ம பார்த்து வந்தோம். ஒரு ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறது மாத்திரம் இல்லாம ஒரு அந்த சட்ட ஒழுங்க காப்பதற்காக ஒரு ஜட்ஜ் பண்ணிட்டு வந்தான் அந்த ஊரை அப்படின்னு பாக்குறோம். ஆண்டவரோடு அருகாமையில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சேவை செய்வதற்காக தன்னை ஒப்பு கொடுத்திருந்தா, அவள் மூலமா தான் ஆண்டவர் மீட்பை கொண்டு வருகிறார். எப்படி, டெபோரா மூலமா வார்த்தை வருது பாராக் இல்லைங்களா. ஏன்னா அந்த பெண்ணு போய் சண்டை போட முடியாது, அதனால ஆணைய பாராக்குன்ற ஒரு போர் வீரனை ஆண்டவர் எழுப்பி இருக்கிறாரு. அவனுக்கு எழுப்பி பாராக்கு டெபோரா சொன்ன செய்தி போன வாரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். நீ போய் என்ன பண்ணணும், டேபோர் மலையில 10,000 மக்களை நீ கூப்பிட்டு கொண்டு நீ டேபோர் மலை நாஃப்தலியில இருந்தோ ஜெபுல இருந்தோ தான் எடுக்கணும். நீ கூட்டு போய் அங்க டேபோர் மலையில நீ காத்துரு, அங்க அசம்பிள் பண்ணு. நான் என்ன பண்ண போறேன், அங்க அசம்பிள் பண்ண என்ன ஆகும், நான் என்ன பண்ண போறேன், சிசேராவீடும் நான் அவனை நடத்தி கீஷோன் பள்ளத்தாக்கு நான் கொண்டு வருவேன் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. சரி, அதை கீழ்படிந்து பாராக் போய் செய்யறாரு. செஞ்ச உடனே அந்த காட்சி பாருங்களா, போர் காட்சி எல்லாம் பார்த்தோம்னா இந்த சிசேரா இங்க நிக்கிறாரு, பாராக் இது சிசேரா பாராக் இங்க நிக்கிறாரு, டெபோரா பக்கத்துல நிக்குது, 10,000 மக்கள் பின்னாடி நிக்கிறாங்க, டேபோர் மலையிலிருந்து பாக்குறாங்க. பார்த்தாங்க புகையா வருது, மண்ணு புகையா வருது. என்ன புகைன்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி வருது சிசேராவுடைய சாரியட்ஸ். அது வரும்போதே எவ்வளவு பயங்கரமா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன், 10 குதிரைகளை கத்திட்டு வருவான். ஒரு வேலை அவன் சாரியட்ஸ் அவ்வளவு பயங்கரமான சாரியட்ஸ். அது வந்த உடனே சிசேராக்கு அப்படியே பாராக்கு கால் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு ஒருவேளை ஓடிடலாமான்னு நினைச்சாரு. ஓடிடலாமா இல்லைன்னா எங்கன்னா ஒளிஞ்சுக்கலாமான்னு, ஒருவேளை மயக்கம் அடிச்சு கூட கீழே விழுந்துட்டு இருந்திருக்கலாம் பாத்தீங்கன்னா. ஏன்னா பாராக்கு எழுந்துரு அப்படின்னு இல்லைங்களா, ஏன் எழுந்துருன்னு சொல்லணும்னு தெரியல. எழுந்துரு, கர்த்தர் உனக்கு முன்பதாக போயிருக்கிறார், பார், அவர் போயிருக்கும் போது அவர் பின்னாடி போறதுக்கு உனக்கு என்ன அப்படின்னும் போது ரொம்ப ரிஸ்கி ஸ்ட்ராட்டஜி. மிலிட்ரி எல்லாம் பார்த்தோம்னா நம்ம மேலேயே இருப்போம், இங்கதான் பெஸ்ட். ஏன்னா குதிரைங்கெல்லாம் மேலே ஏற முடியாது இல்லைங்களா, ரதத்தை கட்டிக்கிட்டு மேலெல்லாம் ஏற முடியாது. அதனால நம்ம மலை மேலேயே இருந்து சண்டை போடுவோம்னு இருக்குல்ல. பாராக்கு பெரிய ரிஸ்க் எடுத்து கீழே இறங்கி வரணும், 10,000 மக்களோடு கீழே இறங்கி வந்து சமமா நின்று போர் செய்யணும்னா ரொம்ப கஷ்டமான போர். ஆனா அதை அவர் செய்யறார் இல்லைங்களா. என்னத்தை நம்பி அவர் கீழே இறங்கி வர்றாரு? ஒரு பெண்ணுடைய பேச்சை கேட்டா இல்ல, அதாங்க விசுவாசம், ஒரு விசுவாச செயல். நான் விசுவாசத்துல ஆண்டவர் முடியாத சூழ்நிலையா தெரியுது, என் அனுபவத்திலேயே 20 வருஷம் பார்த்துட்டோம், முடியாத காரியம் இது, இது நடக்காத காரியம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி நான் காலடி நடத்து வச்சேன்னா ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு அவர் உட்கார்ந்துகிட்டு இருக்குல்ல, அவர் கால் எடுத்து வைக்கிறார் இல்லைங்களா. அதான் பெரிய செயல். அதனாலதான் போன வாரம் சொன்னேன், எபிரேயர் 11வது அதிகாரத்தில் எல்லா விசுவாச வீரர்களை குறிக்கும் போது அங்க பாராக் பேரும் வருது பாருங்களேன். ஏன் அவர் பெரிய விசுவாச செயலை செஞ்சவர். 11:32 படிங்களா, 4 ஜட்ஜஸ் பேர் அதுல வருது. கிடியன், பாராக், சாம்சன் கூட வந்துடுறார், ஜெஃப்தா.
இன்னும் நான் என்ன சொல்லுவேன், கிடியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளை குறித்து
விசுவாசத்துல பெரிய பெரிய காரியங்களை சாதிச்சாங்களோ அவங்களுடைய பட்டியல் தான் எபிரேயர் 11வது அதிகாரம். அந்த பட்டியல்ல பாராக் பேரும் வருது இல்லைங்களா. ஏன்னா பெரிய செயல் அது. அவர் அந்த மனுஷன் அங்கிருந்து இறங்கி வந்து கீழே இறங்கி வரும்போது சாவை நோக்கி வருது அது இல்லைங்களா, சூசைட் மிஷன். ஏன்னா சிசேரா கிட்ட அப்படி வந்து மாத்தினானா செத்துருவான். ஆனா அதை நோக்கி ஆண்டவர் உயிரே போனாலும் சரி ஆண்டவர் வார்த்தையை நம்பி வரேன் போது ஆண்டவர் அதிசயமான ஒரு செயலை செய்யறார். அதெல்லாம் பார்த்திருக்கணும், அதான் படமா எடுக்கணும். அதிசயமான செயல், திடீர்னு அவருடைய ரதத்துல வர மாதிரி மேகங்கள்லாம் வந்து கூடி இடி மின்னல் ஆயி பெரிய மழை அங்க பெய்யுது இல்லைங்களா. மழையா கொட்டி அந்த கீசோன் பள்ளத்தாக்கு நிரம்பி, அந்த கீசோன் ஆறு நிரம்பி அது வெளியே வந்து அந்த ரதம் இருக்கிற இடங்கள் எல்லாம் தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்து அங்க ஃபுல்லா சகதி ஆகி போய் அந்த ரதங்கள் நகர முடியாம அங்க மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிட்டோம்னா அந்த ரதத்தினுடைய அட்வான்டேஜ் அவங்களுக்கு போயிருச்சு பாருங்களேன். அதை வச்சுக்கிட்டு தான் எல்லாரையும் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அட்வான்டேஜ் போன பிறகுதான் சாக்குன்னு நம்பி, சரி அற்புதம் தான் நடக்குதே, ஆண்டவரே எல்லாரையும் போட்டு இடி இல்ல சாவடிச்சிட்டோன்னு பாராக் சும்மா இருக்குல்ல. போய் ஒரு மனுஷனையும் விடாம அவர் போய் வெட்டுறத நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, எல்லாரையும் வெட்டுறத பாக்குறோம். வெட்டின பிறகு என்ன ஆகுது, 17வது வசனத்துல பெரிய மனுஷன் சிசேராவுடைய நிலைமைய நம்ம பாக்குறோம். என்ன பாக்குறோம்,
சிசேரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனான். பாராக் ரதங்களையும் சேனையையும் பிரஜாதிகளுடைய அரசத் மட்டும் துரத்தினான்.
பாருங்களேன், சிசேரா தன் ரதத்தின் மேல எவ்வளவு பெரிய ஆளு, தன் ரதத்தின் மேல எவ்வளவு பெருமையா இருந்த ஆளு, இப்ப அவனுடைய ரதமே அவனுக்கு ஆபத்தா போச்சு. அந்த ரதத்தை விட்டு இறங்க வேண்டியது ஆயிடுச்சு. இறங்கி அவன் ஓடுறத பாக்குறோம் இல்லைங்களா. பயத்துல மிரண்டு போய் எதிர்த்துல அவன் நம்பிக்கை வச்சிருந்தானோ, ஒரு வசனம் சங்கீதம் 27 படிங்களா,
சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம்.
பாருங்களேன், ரதத்தை குறித்து அந்த கால ரதம்னா நமக்கு புரிய மாட்டேன். நம்ம இந்த காலத்துல மைசூர்ல இருக்கிற அந்த ஜட்கா வண்டி மாதிரி நினைச்சுக்கிறோம். அந்த காலத்துல ரதம்னா ரொம்ப பெருசு, அது ஒண்ணுதான், ஒரு இந்த காலத்துல இருக்கிற பெரிய ஹாடி கார் மாதிரி இல்லைங்களா. அந்த மாதிரி பெரிய கப்பல் மாதிரி இருக்கிற கார்னா எப்படி பயங்கரமா இருக்கும். அந்த டேங்க், அது ஆடி கார் இல்ல சாரி, ஒரு டேங்கர் மாதிரி, மிலிட்ரி டேங்கர் மாதிரி இல்லைங்களா. நிறைய ஃபாஸ்டா போவோம், பெரிய அதை சுத்தி இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி அந்த ரதத்தில் அவன் மேன்மை பாராட்டி வாழ்ந்ததுனால் ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்க கால்நடையா வந்ததை பார்த்து சிரிச்சு நகைத்திருப்பான். அவனுடைய பெருமைய, அவனுடைய விக்கிரத்தை ஆண்டவர் முறியடிக்கிறார் பாருங்களேன். அதான் ஒருத்தர் அருமையா சொல்லி இருக்கிறாரு, மேத்யூ ஹென்றி என்ற ஒருத்தர். நம்ம எதை பெருமை பாராட்டுறோமோ, எதை நம்ம ஆண்டவருக்கு பதிலாக ரொம்ப விக்கிரமா அதை வைக்கிறோமோ, அதே அதனாலேயே நம்ம அவமானப்படும்படிக்கு ஆண்டவர் நமக்கு செஞ்சிடறார் இல்லைங்களா. அதை விட்டு ஓடும்படிக்கு நம்மளை செஞ்சிடறாரு, அதை வெறுக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மளை செஞ்சிடறாரு, அதை நாம் கசப்பு அடையும்படிக்கு ஆண்டவர் நம்மளை செஞ்சிடறாரு பாருங்களேன். அதுதான் இங்க இவருக்கு நடக்கிறத பாக்குறோம். வெக்கப்பட்டு ஓடுறார் மனுஷன். அவர் ஓடும் போது காட்சியை யோசிச்சு பாருங்க, பின்னாடி எல்லாரும் செத்துட்டாங்க, இவர் ஒருத்தர் தான் மிஞ்சிருக்கிறார். இவரை விரட்டிக்கிட்டு பாராக் வர்றார். வரும்போது இவர் ஓடுறாரு. ஓடும் போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு டென்ட், தனியா ஒரு டென்ட் இருக்குது. அது யாருடைய டென்ட்? ஏபேருடைய மனைவி. ஏபேருடைய மனைவியினுடைய டென்ட். அது பார்த்தோம் அருமையாக ஆண்டவருடைய பராமரிப்பில் அங்க எங்கேயோ இருந்த ஜூடா நாட்டில் இருந்த அவர்களை டிரான்ஸ்பர் பண்ணி இவர் இங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு வந்திருக்கிறார். ஆண்டவர் அருமையா அவங்களை கொண்டு வந்து அங்க வச்சிருக்கிறாரு. அங்க பார்க்கும்போது அந்த டென்ட்ல தான் அவங்க வாசம் பண்றது. அவங்க டென்ட்ல அந்த கெனைட்ஸ் என்றவங்க டென்ட்ல தான் அந்த காலத்துல அவங்க வாசம் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்க ஆபிரகாம் சந்ததியிலிருந்து வந்து மோசேவுடைய மாமனாருந்து வந்தவங்க இல்லைங்களா. அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, இந்த ஆபிரகாம் வாழ்ந்த மாதிரி இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லை, இந்த உலகத்தை நம்பி நம்ம வாழக்கூடாது இல்லைங்களா, நிரந்தரம் இல்லை, இந்த உலகத்தை நம்பி வாழக்கூடாதுன்னு ஒரு டென்ட்ல தான் அவங்க வாழ்ந்து குடியிருந்தாங்க. நமக்கு வரப்போற உலகம் தான் நிரந்தரமான உலகம் அப்படின்னு அவங்க குடியிருந்த அந்த மக்கள், அவங்களுக்கும் இப்போ இருக்கிற ஜாபின் ராஜாக்கும் அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை. ஜாபின் ராஜா இஸ்ரேல் ஜனங்களை ஒடுக்கினானே தவிர இந்த கெனைட்ஸ ஒடுக்கல. ஒருவேளை ஆண்டவர் வந்து அவங்களுக்கு தொடர்ந்து இந்த பக்தினால அவங்களுக்கு அந்த தண்டனை வராம பண்ணிருக்கலாம். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்க தான் கெட்டு விக்கிற பாகால ஆராதனை பண்ணாங்க, ஆனா இவங்க பக்தியோடு தொடர்ந்து இருக்காங்க, அதனால அவங்களுக்கு அந்த தண்டனை. அதனால ஒரு நல்ல உறவுல இருந்திருக்கிறாங்க. நல்ல உறவுல இருக்கிறத நினைச்சு இவர் என்ன பண்றாரு, சிசேரா அந்த அந்த பெண் ஜாயல் வந்து ஓகே அந்த நல்ல உறவுல இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு போய் அங்க உதவி கேட்டிருக்கிறார் இல்லைங்களா. உதவி கேட்ட உடனே ஜாயல் என்ன பண்ணுது, அவரை ரொம்ப அருமையாக வரவேற்று அவருக்கு வெல்கம் கொடுத்து அந்த அம்மா வாசல்லே நின்று பாத்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா. மனைவியுடைய டென்ஸ் எல்லாம் அவங்க வெளியே இருக்க மாட்டாங்க அந்த காலத்துல. ஆனா இது வெளியில நின்னு பாக்குது, ஏன்னா அதுக்கு போர் நடக்கிறது தெரியல. போர் நடந்து அது என்னதான் நடக்குது, என்னதான் ரிசல்ட் ஆகுறதுக்குன்னு அவளோடு காத்துக்கிட்டு இருக்கலாம், ஜபம் பண்ணி இருந்திருக்கலாம், ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம் இல்லைங்களா. பக்தி உள்ள மக்கள் இல்லையா, ஜபம் பண்ணிட்டு ஒருவேளை அங்க வர இஸ்ரவேல் ஜனம் எவனாவது அடிபட்டு வந்தா அவங்களுக்கு உதவி செய்யலான்னு காத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா இங்க பார்த்தா அந்த அம்மா ஆச்சரியத்துக்கு சிசேராவே ஓடி வர, சிசேராவே ஓடி வந்து அவர் இன்னும் ஒருவேளை ஓடி கடந்து போயிடலாம்னு இருந்திருக்கலாம், ஆனா அவர் ஓட்டத்தை இந்த அம்மா நிக்க வைக்குது. நிக்க வச்சுட்டு என்ன சொல்லுது 18வது வசனத்துல,
யாகேல் வெளியே சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய் உள்ளே வாரும், என் ஆண்டவனே என் அண்டைக்கு உள்ளே வாரும், பயப்படாதேயும் என்று அவனோட சொன்னால், அப்படியே அவன் அண்டைக்கு அவள் அண்டைக்கு கூடாரத்தின் உள்ளே வந்த போது அவனை ஒரு சமுக்காலத்தினாலே மூடினாள். அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா, தாகமாயிருக்கிறேன் என்றான். அவள் பாத்திரத்தை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள்.
பாருங்களேன், ரொம்ப ஒரு உடல்ல அந்த உபசரிப்புல ரொம்ப அருமையா அவர் உபசரிச்சிருக்கு. இந்த அம்மாவே போய் அவர் கஷ்டத்தோடு ஓடிக்கிட்டு இருக்கிறார், ஓடிட்டு இருக்கிறவரை கூப்பிட்டு உள்ளே வா, பயப்படாதே உள்ளே வா என அவர் ஓடுறத நிக்க வச்சு அவர் வேற எங்கன்னா ஓடி போய் போயது பொழைச்சிருந்தாலும் பொழைச்சிருக்கலாம். அவர் கூப்பிட்டு வீட்டுல கூப்பிட்டு அவருக்கு ரொம்ப குளிர்ல நடுங்கிட்டு இருந்திருக்கும் போது அவருக்கு ஒரு பெரிய பெட்ஷீட்டை கொடுத்து, அவர் பசியா தாகமா இருக்கிறாரா அப்படின்னா டயர்டா இருக்கிறாரு, அவர் நல்லா படுக்கும்படி ஒரு இடத்தை ஏற்படுத்தி, அவர் தாகமா இருக்குன்னா அந்த டென்ட்லயே இருக்கிற பிரஸ்ட் தண்ணி பாலை கொடுக்குது, பாலை கொடுத்துட்டு அவருக்கு பெட்ஷீட்டை போத்தி நல்லா படுக்க வச்சிருது சரிங்களா. படுக்க வச்சுட்டு நல்லா அவர் தூங்கி ரொம்ப ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுது,
அப்பொழுது அவன், நீ கூடார வாசலில் நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராவது இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் என்றான். பின்பு ஏபேரின் மனைவியாக யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்துக் கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள், அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான்.
பாருங்க அவரு என்ன மாதிரி உள்ள வர வச்சு நல்லா நம்ப வச்சு நம்ப நம்பிக்கை துரோகம் இல்லைங்களா, இந்த அவருக்கு நினைச்சு கூட பாத்துருப்பாரா இந்த மாதிரி போய் செய்யணும்னு, இல்ல அந்த பால்ல விஷத்தெல்லாம் ஊத்தி கொடுத்துருக்கலாம், இப்படியா செய்வது நீ ஒரு துரோகத்தை செஞ்சா அப்படின்ற மாதிரி அவரை உள்ள கூப்பிட்டு அவரை படுக்க வச்சு எல்லா பால்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் ஒரு டென்ட் அடிக்கிற ஆணினா பெருசா இருக்கும் இல்லைங்களா, ரொம்ப பெருசா இருக்கும், அந்த ஆணியை எடுத்து நெத்தியில வச்சு ஏன் அந்த மாதிரி செய்யணும், ஏன் இந்த வெறி உனக்கு அப்படின்ற மாதிரி வச்சு நெத்தில வச்சு ஆணி அடிச்சு அந்த ஆணி போய் பூமியில போய் இதா அவரை எந்திரிக்க பார்த்தாலும் எந்திரிக்க முடியாம பூமியில போய் அடிக்கிற அளவுக்கு என்ன இவ்வளவு கொடுமையா இருக்கு. நிறைய பேர் இத குற்றம் சாட்டுறது உண்டு இல்லைங்களா, இது ஒரு நம்பிக்கை துரோகம் இல்ல, இப்படி பண்ணலாமா இப்படி செய்யலாமா அப்படின்லாம் ஜாயல குற்றம் சாட்டுறது உண்டு. ஆனா பைபிள பாத்தீங்கன்னா பைபிள் ஜாயில குற்றமே சாட்டுறது இல்ல, அதுக்கு விரோதமாக நேர் விரோதமாக பைபிள் ஜாயில புகழ். அடுத்த பாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாயில புகழப்படுகிறத நம்ம பார்க்கலாம். ஏன் ஒருவேளை இப்படி இருக்கலாம் அப்படின்னா பாருங்க, இது வந்து இது இதுக்கு நம்ம ரெகுலரா செய்யறதுக்கு அனுமதி இல்லத்தான் இப்படி நம்ம செய்யறதுக்கு. ஆனா ஆண்டவரே ஜாயலுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கலாம், ஆரம்பத்துல ஒருவேளை அந்த அம்மாக்கு அந்த பிளான் இல்லாம இருந்திருக்கலாம் இல்லைங்களா, ஆண்டவரே இது செய்யும்படிக்கு அந்த அம்மா அவன் நடத்தி இருக்கலாம். ஏன்னா நமக்கு அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் சரியா தெரியாது பாருங்களேன், நமக்கு வேண்டாம் இங்க உட்காந்துகிட்டு அப்படி செய்யலாமா, ஜாயலுக்கு என்னதான் மோசமா இருந்தாலும் சிசேரோ அப்படி கொள்ளலாமா இப்படி கொள்ளலாமா அப்படின்னு நம்ம வாக்குவாதம் பேசலாம், நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இல்ல இதை பத்தியோ பேசுற மாதிரி இல்லைங்களா. ஆனா அங்க இருந்தா மக்களுக்கு தானே தெரியும் என்ன விஷயம்னு. அடுத்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சிசேரா மாதிரி ஒரு மிருகம் இருக்கவே முடியாது. அந்த ஊர்ல இருக்கிறவங்கள வெறும் ஒடுக்குனது மாத்திரம் இல்ல, அந்த ஊர்ல எந்த பொம்பளையும் விட மாட்டான், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட அவங்க துணிகளை விடுறது இல்ல, அவங்களுக்கு பொருள்களை விடுறது இல்ல, எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு அவங்கள கொடுமையா கோவனம் கட்டிக்கிட்டு ஊர்ல நிக்க வச்சு எல்லாரையும் டார்ச்சர் பண்ணி சந்தோஷப்படுற ஒரு கொடுமையான ஒரு மனுஷன் சிசேரா. அதெல்லாம் நமக்கு தெரியுமா, அதெல்லாம் தெரிஞ்சா அவனுக்கு ஒரு ஆணி அடிச்சுங்க பத்தாணி அடிங்கன்ற மாதிரி நமக்கு இருக்கலாம், ரொம்ப கொடுமைக்காரன். அத அடுத்த அதிகாரத்துல தான் நம்ம பார்க்க தெரியும். அந்த சூழ்நிலை இருக்கிறது மாத்திரம் இல்ல, இது ஆண்டவருடைய ரட்சிப்பு இல்லைங்களா. ஆண்டவர் இது ஒரு தீர்க்க தரிசனமாவே டெபோரா மூலமா சொன்னார், இது இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறத பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, இது வந்து ஜாயர் வந்து தன்னுடைய சொந்த ஒரு வெறுப்புனாலேயோ பழிவாங்குற குணத்தினாலேயோ செய்யல, தேவனுடைய மகிமைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ரட்சிப்புக்காகவும் இது செஞ்சதுனால், இது தேவனால் கொடுக்கப்பட்டதுனால தான் அது ஒருவேளை அங்கீகரிக்கப்படுது. ஆனா இது இதை வச்சுட்டு நம்ம யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நம்ம யாருக்கும் செய்யக்கூடாது. அது என்ன சிசேராவா இருந்தாலும் சரி, நமக்கு அந்த பெர்மிஷன் கிடையாது, இது ஒரு எக்ஸாம்பிள் இல்ல ஃபாலோ பண்ண வேண்டியது. இது ஒருவேளை அந்த சூழ்நிலைகளுக்கு, இப்ப பழைய ஏற்பாடுல எடுத்தோம்னா சில ராஜாக்களுக்கு அநேக மனைவிகள் இருந்துச்சு, என் தாவீதுக்கும் இருந்துச்சுன்னு போட்டிருக்கு, அதை ஃபாலோ பண்றதுக்கா போட்டிருக்கு, இல்ல அது நடந்த தப்பை சொல்லுது, காரணங்கள் சொல்லுது, அந்த சூழ்நிலையை சொல்லுது. அந்த மாதிரி ஒரு இது, இது நம்ம ஃபாலோ பண்றதுக்கு இது கொடுக்கப்படல, அதை நம்ம பாத்துக்கணும். சரி, அது முடிஞ்சு பாருங்க, ஏகூதம் அப்படித்தான் நடக்குது இல்லைங்களா, ஏகூதம் பயங்கரமா தான் நடக்குது. அவர் போய் கத்தி எடுத்து அந்த குண்டா இருக்கிற ராஜா மேல குத்தி எவ்வளவு பயங்கரமா நடந்து போச்சுன்னு பாக்குறோம். சரி, இப்போ பாராக் அதை பார்த்துட்டு வராரு, வந்து படிங்க.
சிசேராவை தொடர்கிற பாராக் வந்தான், அப்பொழுது யாகேல் வெளியே அவனுக்கு எதிர்கொண்டு போய் வாரும், நீ தேடுகிற மனுஷனை உமக்கு காண்பிப்பேன் என்று சொன்னால், அவன் அவனிடத்தில் வந்தபோது இதோ சிசேரா செத்து கிடந்தான், ஆணி அவன் நெற்றியிலே அடித்திருந்தது. இப்படி தேவன் அன்னாரிலே கானானியரின் ராஜாவாகிய யாபீரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார். இஸ்ரவேல் புத்திரரின் கை கானானியரின் ராஜாவாகிய யாபீரை நிர்மூலமாக்க மட்டும் அவன் மேல் வளர்த்துக் கொண்டே இருந்தது.
இதுல பாத்தீங்கன்னா அப்புறம் பாராக் வராரு, வந்த பிறகு ஜாகேலே போயிட்டு நீ தேடுகிற மனிதனை நான் உனக்கு காண்பிக்கிறேன் வா அப்படின்னு பார்த்த உடனே அவரு டென்ட்ல அவரு செத்து கிடக்குறாரு. ஆக்சுவலா பார்த்தோம்னா பாராக் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, ஆனா சந்தோஷப்படுறதுக்கு வழி ஒரு அவருடைய தாழ்மையை காட்டுது. ஏன்னா அந்த காலத்தில் போர் வீரர்கள் வந்து அவருடைய முழுமையான வெற்றி அந்த எதிரியை தங்க சொந்த கையால அடிச்சாதான் வெற்றின்னு அதை கருதுவாங்க. அது மத்தவங்க அதை அடிக்க போறாங்கன்னா அதனோட மகிமையே அவங்களுக்கு கிடைக்காது பாருங்களேன். அந்த காலத்தில் போருங்க அப்படித்தான் இருந்துச்சு. அதே தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, டெபோரா ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லி அனுப்பிச்சிச்சு, நீ இந்த போருக்கு போக போற, ஆனா இந்த போருடைய மகிமை உனக்கு கிடைக்க போறது இல்ல. சிசேராவை ஒரு பெண்ணுகிட்ட ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். அது எந்த வசனத்தில் படிங்களா?
அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாயிருக்கிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசேராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்லி தேபேரால் எழும்பி வாராக்கோட கூட கேதேசுக்கு போனாள்.
ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார். நம்ம எல்லாம் பொதுவா நம்ம ஏற்கனவே ரொம்ப வாட்டி படிச்சிருக்கும் போது நான் என்ன நினைச்சேன், டெபோரா தன்னை பத்தி சொல்லுதுன்னு நினைச்சேன். என்ன கூப்பிடுறிய, அப்ப அந்த மகிமை எல்லாம் எனக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரி. அப்படி சொல்லல, ஷீ இஸ் கிவிங் அ டோக்கன். இது நீ போற போற வாரு ஞாபகம் வச்சுக்க, இது கர்த்தர் தான் செஞ்சாருன்றதுக்கு ஒரு அடையாளத்தை நான் சொல்றேன். சிசேரா நீ எவ்வளவுதான் என்னதான் போர்ல நடந்தாலும், சிசேரா ஒரு பெண்ணு கையில தான் சாவ போறான். அது இப்படி நடக்குமான்னு யாருமே எதிர்பார்த்தது இல்ல. அதிசயமா இப்படி நடக்குது. அது பாருங்களேன், தெபோரா சொன்னது ஒரு தீர்க்க தரிசனமா இங்க நடக்குது. ஜாகேல் கையில அவர் சாவரத பாக்குறோம். அது பார்த்து அவனுடைய தாழ்மையில அதை ஏற்றுக்கொள்றார். ரொம்ப பாராக், ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் அவர் ஒரு விசுவாசியா கருதி எபிரேயர் 11 போட்டிருக்கு இல்லீங்களா. அவர் ஜாகேல பிடிச்சு திட்டினாரா, இவனை நான் தான் வெட்டணும்னு இருந்த என்னுடைய மகிமையெல்லாம் எடுத்துக்கிட்டேன்னு இல்ல, தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொள்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாருங்க, இஸ்ரேல் ஜனங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னு போட்டிருக்கு 23-24.
இப்படி தேவன் அந்நாளிலே கானானியரின் ராஜாவாகிய யாபினை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார். இஸ்ரவேல் புத்திரரின் கை கானானியரின் ராஜாவாகிய யாபினை நிர்மூலமாக்க மட்டும் அவன் மேல் பலத்து கொண்டே இருந்தது.
பாருங்களேன், இது ஒரு வெற்றி கிடைச்ச பிறகு இதுதான் சான்ஸ் சொல்லி கானான் ராஜாவை அந்த ஊர்ல அவங்க வெட்டி சாய்க்கிற வரைக்கும் அவங்க சும்மாவே இருக்கலன்னு வருது. இப்பதான் யோசுவாலாம் செத்து போன பிறகுதான் இப்பதான் புத்தி வருது. 20 அடிபட்ட பிறகுதான் புத்தி வருது. ஏன் இது அப்பவே சொன்னாங்கல்ல, கானானியரை வைக்காதீங்க, அவங்க ஊரை வைக்காதீங்கன்னு. ஆனா இந்த 20 நல்லா அடி வாங்கின பிறகுதான் அவனுக்கு ஒரு விதத்துல புத்தி வருது. இப்பதான் என்ன பண்றாங்க, என்னமே கானானியர் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி அந்த ராஜாவையும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பைபிள்ல கானான் ராஜா மக்கள்னு வரவே வராது. இங்கதான் நிர்மூலமாக்குனாங்க, அடி வாங்கின பிறகுதான் நிர்மூலமாக்குனாங்க. அதான் ஆண்டவருடைய வார்த்தைய, செய்யாத இதை செய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போது நம்முடைய பெரிய ஞானம் இருக்குது இல்லையா. ஆண்டவரோட பெரிய ஞானம், அவர் பேச்ச நம்ம கேட்கறது இல்ல, தள்ளி போடுறது. தள்ளி போட போட என்ன, அப்புறம் 20 அடி வாங்கி உத வாங்கின பிறகுதான் நல்லா, ஐயோ ஆண்டவர் அப்பவே சொன்னாரே, ஆண்டவர் பேச்ச கேட்டிருந்தா நல்லா இருந்துச்சு, புத்தி நமக்கு வர்றது. பாருங்களேன், அதுதான் இவங்க கத்துக்கிட்டதா பாக்குறோம். இந்த கத்துக்கிட்டு இதோடு இந்த அதிகாரம் முடியுது. ஒரு சில காரியங்கள் நமக்கு மீதி இருக்கிற நேரத்துல பயன்பாடுக்கு நான் சில காரியங்கள் பார்க்கணும்னு விரும்புறேன். இந்த ஜட்ஜஸ் புக்கே ரெண்டு காரியத்தை பத்தி தான் சொல்லுது. ஒன்னு பாவத்தினுடைய, பாவத்தின் அடிமைத்தனத்தினுடைய பயங்கரம். என்னத்தான் அடிமைத்தனத்துல நீ போயிருந்தாலும் இன்னொரு பக்கம் உன்னை மீட்கக்கூடிய மகா வல்லமையான யெகோவா. இந்த ரெண்டு பத்தி தான் இந்த ஜட்ஜஸ் புக். பாவத்தின் அகோரத்தை மீண்டும் மீண்டும் மீண்டுமாக நம்மள பார்க்க வைக்குது. பாருங்களேன், மீண்டுமாக பார்க்க வைக்குது. இந்த வசனம் ஆரம்பத்துல ஆரம்பிக்கிறதே இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் தீமை செய்தார்கள் அப்படித்தான வருது. பொல்லாப்பானதை செய்தார்கள். எப்படி செய்தார்கள், மீண்டும் வருதா,
திரும்ப.
இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப 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 வர்றதுக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், அது ஒரு இட்ஸ் அ வேர்ட் ஆஃப் பாண்டேஜ், ஒரு எடிக்ஷன், எடிக்ஷன் ஆயிருக்காங்க, அடிமைப்பட்டு போனார்கள். அதைத்தான் காமிக்குது. பாருங்க, பாவத்துல வந்து கிரியேட்டிவா நம்ம ஒரு புது புதுசா செய்யவே முடியாது, செஞ்சதே தான் செய்ய முடியுமே பாவத்துல. அதுல ஒன்னும் ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு பெரிய விஷயமே கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், பாவத்துல அது ஒரு ஒரு செஞ்சதே தான், அதுல ஒன்னும் ஃப்ரெஷ்ஷான எக்ஸைட்மெண்டே கிடையாது, ஒரு போரிங். இதுதான் இது வரைக்கும் ஏகூத் கட்டுப்பாடுல இருந்த மக்கள் அந்த வெளிப்புறகா ஏகூத் மறித்த பிறகுன்னு வருது இல்லைங்களா. ஏகூத் மறித்த பிறகு, ஏகூதுடைய கண்ட்ரோல் போன பிறகு அவர்கள் திருப்பியும் அவங்களுடைய குணத்தை காமிக்க ஆரம்பிச்சாங்க. இது ரொம்ப நம்மள ஊடுருவுகிற ஒரு கேள்வி. நம்மளுடைய பக்தி, நம்மளுடைய கட்டுப்பாடு, வாலிபர்களா இருக்கிறீங்க நீங்களும் யோசிச்சு பாருங்க, நீங்க ஒழுங்கா இருக்கிறதுக்கு, பாவ வழியில போவாத இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பேரண்ட்ஸ் இருக்கிறாங்கன்றதுனாலயா, இல்ல சர்ச் இருக்குதுன்றதுனாலயா, இல்ல ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சர்ச் இருக்குதுன்னு எதனால நீங்க கட்டுப்பாடா இருக்க பாக்குறீங்க? நம்மளுடைய கட்டுப்பாடு, நம்முடைய ஒழுங்கு பாவ வழியில போகாதபடிக்கு நம்ம கட்டுப்பாடா இருக்கிறதுக்கு காரணம் பேரண்ட்ஸோ சர்ச்சோ இல்ல லீடர்ஷிப்போ வெளிப்பிரகாரமான சுற்றுச்சூழ்நிலையோ இருந்துச்சுன்னா உண்மையான ஆண்டவருடைய கிரியை நம்ம இருதயத்துல நடக்கலன்னு அர்த்தம். பாருங்களேன், நடக்கலன்னு அர்த்தம். இதான் இந்த மக்களுடைய பிரச்சனை. இந்த மக்களுடைய பிரச்சனை என்ன? வெளி கட்டுப்பாடு இருக்கு, சர்ச் இருக்குது, வீடு இருக்குது, மெம்பர்ஷிப்ல மெம்பர்ஷிப்பை போட்டு நம்மள கொடுமைப்படுத்துறாங்க, கம்யூனியன் அவரை வச்சு அதனால நான் கட்டுப்பாடா இருக்கிறேன் அப்படின்னு வெளிப்பிரகாரமான காரியங்களுக்கு கட்டுப்பாடா இருந்தீங்கன்னா உண்மையான ஆண்டவருடைய மறுஜன்மம் என்னக்கூடிய செயல், த ஒர்க் ஆஃப் காட், அது உங்க இதயத்துல நடக்கலன்னு அர்த்தம். பாருங்க, நம்மளை ஊடுருவி பார்க்கணும். நாம் கிறிஸ்தவமா இருக்கிறது, கிறிஸ்டியனா இருக்கிறது, நம்ம சுற்றுச்சூழ்நிலைனால, மத்த கிறிஸ்தவர்களுடைய எதிர்பார்ப்புனால, சர்ச்சினாலன்னு இருந்தா அது ரொம்ப சேட், ரொம்ப சேட். அது வந்து ரொம்ப நாள் தாங்காது, அது வேற பாத்துக்கணும், ரொம்ப நாள் தாங்காது. பாருங்களேன், அது எப்படியோ வெளியே வந்துடும், அது எப்படியோ வெளியே வந்து ரொம்ப ரொம்ப சேடா போயிடும். நம்ம செய்ய வேண்டியது என்ன? நான் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போறான் அப்படின்ன உடனே நம்ம இதயத்தை நம்ம பார்க்கணும், ரொம்ப இதயத்தை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாலா அவருக்கு என்ன ஒரு 30-30 வருஷம் அனுபவம், அவர் அடிக்கடி திருப்பி சொல்றது என்னன்னா, அப்பா நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம இதயத்தை பார்த்துக்கணும்ப்பா, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம இதயத்தை பார்த்துக்கணும். ஏன்னா நான் பார்த்துட்டேன் நிறைய பேருங்களை, யோசுவா மாதிரி வந்த ஆளுங்களை பார்த்துட்டேன், மோசே மாதிரி சாதிக்கிறன் வந்த ஆளுங்களை பார்த்துட்டேன், நின்னதில்லை யாரும், நின்னதில்லை. சோதனை அதுன்னு வரும்போது போயிடுறாங்க, அந்த மாதிரி ஆயிரும், அந்த மாதிரி ஆயிரும். அது ரொம்ப ரொம்ப சேட். பாருங்களேன், ஏகூத் இருக்கிற வரைக்கும் கட்டுப்பாடா இருந்தாங்க, ஏகூத் போன பிறகு அதே வழிதான். அதனால அப்படி நம்ம இருக்கிறோமா, அப்படி நம்ம இருக்கிறோமா? அதனால தான் உண்மையான ரட்சிப்பு நான் என்ன தெரியுங்களா, நான் அந்த காலத்துல உண்மையான ரட்சிப்பு வந்து படால் படால்னு வெடிஞ்சு ஒரு பெரிய சாட்சியை கொடுத்து ஆண்டவர் காட்சி அளித்தா, எனக்கு அப்படி பேசினார், இப்படி பேசினார், ஓ ஓன்னு சொல்லி ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அடிக்கிற கூத்து இல்லை. உண்மையான ரட்சிப்பு வந்து, ரட்சிப்பு நமக்கு வந்துருச்சுன்னா வாழ்நாளெல்லாம் கன்சிஸ்டண்டா தீமையை விட்டு விலகி 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 ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து வளர்றதுதாங்க உண்மையான ரட்சிப்பு. தடாதடான்னு பெருசா ஆகி போய் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி பெருசா அப்படி செய்யறேன் இப்படி செய்யறேன் அப்படியே உலகத்தை கலக்குறேன்ற சில பாஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அங்க வேசித்தனம் செஞ்சாங்க, அதான் நாங்க போயிட்டு இருக்காங்க. உண்மையான ரட்சிப்பு, ஆண்டவருடைய உண்மையான அதிசய செயல் என்ன தெரியுமா? கன்சிஸ்டண்டா தொடர்ந்து நம்ம ஆண்டவருக்குள்ள வளர்ந்து தீமையை விட்டு விலகி 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 மேல முன்னேறி போறோம் இல்லைங்களா? தட் இஸ் த ஒர்க் ஆஃப் காட், தட் இஸ் த ஒர்க் ஆஃப் காட். 50,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 40,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, அப்படி எல்லாம் பெரிய செயல்கள்லாம் இருக்கு, நல்லதுதான். அப்படி எல்லாம் ஆனா அப்படி எல்லாம் நடக்கிறது இல்ல. பாத்தீங்கன்னா பில்லி கிரஹாம் பெரிய பிரசங்கி, அவர் வந்து நிறைய பிரசங்கம் பண்ணி எத்தனையோ கோடி மக்களை இயேசு கிட்ட கொண்டு வந்திருக்காரு. ஆனா அவர் கடைசி காலத்துல அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா, என்னுடைய பிரசங்கத்தில இருந்து வந்த 95 to 96 people ரட்சிப்புல இல்ல, அவரே வாயால சொன்னது. ஏன்னா ஆண்டவருடைய செயலை நம்ம பாத்துக்கணும், ரொம்ப இட்ஸ் காட், ஒரு டீப்பர் ஒர்க் நடக்கணும், காட் தான் செய்ய முடியும் அதை இல்லைங்களா? அது ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதனாலதான் ரட்சிப்பை பத்தி பாக்குறோம். ஒரு பிரச்சனை பாருங்களேன், இதெல்லாம் ஏன் இவ்வளவு அகோரமா போட்டிருக்கு? ஏன் ஏகூத சாவடிக்கிறது எவ்வளவு ஒரு ஆர் ரேட்டட் மாதிரி ஒரு காட்சி, சிசேராவை சாவடிக்கிறது அவ்வளவு ஏன் கொடுமையா போட்டிருக்குன்னா, இதாங்க ஒரு காட்சி, பாவத்தை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும்ன்றதுக்காக நம்ம காட்டுற ஒரு காட்சி. பாவம் எவ்வளவு அகோரமானது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அத கிடைச்சா ஒரு சிசேரா நம்ம கையில கிடைச்சான, ஜாயில் போட்டு எப்படி அவனை போட்டு எந்திரிக்காத மாதிரி ஆணி அடிச்சு வச்சுச்சு, அந்த மாதிரி பாவத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளும் அப்படித்தான் செய்வோம். அது சிசேரா வச்சு அங்க வீட்டுல நல்லா தூங்க வச்சு காலையில எழுப்பி அவன் கூட ஒரு பார்ட்டி ஜாயில் வச்சிருந்துச்சுன்னா அது பயங்கரம். டென்ட்ல நம்ம அப்படித்தான் செய்யறோம். சிசேராவை போய் நம்ம டென்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க கூட பார்ட்டி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நெத்தியில போட்டு ஆணி அடிச்சு சாகடிக்கணுமோ அந்த பாவத்தை என்ன பண்றோம், பார்ட்டி வச்சுக்கிட்டு இருக்கோம். அது கூட அது ஒண்ணு பயங்கரமா அழிக்கும். பாவம் என்ன செய்யும், பாவம் என்ன செய்யும் பாருங்களேன். பாவத்துக்கு ரொம்ப தவறான பேர் இந்த உலகத்துல. நம்ம ஏன் நம்ம வாழ்ற உலகத்துல பாவத்தை வந்து ரொம்ப கிளாமரஸா காட்டுறது உண்டு. இப்போ சில இதெல்லாம் இப்ப வாட்ஸ்அப்ல மெசேஜ் வரும், சில இது நெட்லயோ வரும். ஒரு பெண்ணு பாத்தீங்கன்னா கேள்வி மாதிரி இருக்கும், ரொம்ப அகோரமா இருக்கும், கருப்பா இருக்கும். பிஃபோர் ஆஃப்டர் பாத்தீங்கன்னா அதுக்கு பெயிண்ட் அடிச்சு அழகா, நீங்க பாத்துருக்கீங்களா, இப்பெல்லாம் ரொம்ப ஃபேமஸா வருது, ரொம்ப அழகா இருக்கும் ஒரு பக்கம் பாக்குறதுக்கு. அந்த மாதிரி தான் உலகம் பாவத்தை செய்யுது. அசிங்கம்னா அசிங்கம், அருவறுப்புனா அருவறுப்பு, பார்த்து சகிக்காது. அதை வச்சு ரொம்ப அழகா காட்டுறது தான் உலகத்தின் வேலை. டிவி அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் இதுதான் பண்ணுது. பாவத்தை ரொம்ப கிளாமரஸா நமக்கு காட்டுறது, ரொம்ப கிளாமரஸா காட்டுறது பாருங்களேன். அது அதுல இருந்து அதுல என்ன பண்றது, நம்ம எல்லாம் ஏமாந்து போறது பெரிய பிரச்சனையா இருக்கு. பாவம் ஒண்ணும் இல்ல, இட்ஸ் அ போரிங் திங், நம்மள அழிக்கும், நம்மள கெடுத்துரும், அதை நம்ம யோசிக்கிறது இல்ல. ஏன்னா பாவம் வேதம் காட்டுறத பாக்கணும். வேதம் எப்படி காட்டுதுன்னு பாக்கணும். உலகம் தவறா காட்டுது பாவத்தை. வேதம் எப்படி காட்டுது, ஒரு வசனம் படிங்களா, ரோமர் 7:13.
இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்று, மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவமுள்ள பாவமுள்ளதாகவும் படிக்கும், அது நன்மையானதை கொண்டு.
சரி, பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் ஆயிற்று. அவர்தான் சொல்றாரு, பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் ஆயிற்று. Sin became exceedingly sinful because of the commandment. ஆண்டவருடைய கற்பனைக்கு முன்பதாக பார்த்தா தான் பாவம் எவ்வளவு பயங்கரம்ன்றதுனாலே நம்மளால பார்க்க முடியும். ஆண்டவருடைய கற்பனையை மறந்துட்டு நம்ம பாவத்தை பார்த்தோம்னா ரொம்ப கவர்ச்சியா இருக்கும் பாவம். ஏன்னா கிளாமரஸா நமக்கு வருது, ரொம்ப சின்ஃபுல். அது மாத்திரம் இல்ல, அது மரணத்தை விளைவிக்கிறது. ஒரு கேன்சர் மாதிரி நம்மளுடைய மரணத்தை விளைவிக்கிறது. இந்த கேன்சரை நம்ம வாழ்க்கையில எடுக்கணும்னா முதலாவது நமக்கு பாவத்தின் மேல வெறுப்பு வரணும். நம்ம அடிக்கடி படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, பாவத்தினுடைய முதலாவது பாவத்தின் மேல, பாவத்தை நம்ம வாழ்க்கையில எடுக்கணும்னா பாவத்தின் மேல நமக்கு வெறுப்பு வரணும் இல்லைங்களா, வெறுப்பு வரணும். அதோட பயங்கரத்தை நம்ம பார்க்க தெரிஞ்சுக்கணும். பாவம் என்னென்ன செய்யும் சுருக்கமா நாங்க நம்ம பார்த்து முடிக்கலாம். பாவம் முதலாவது, பாவம் பிரிவினையை கொண்டு வருது. பாவம் பிரிவினையை கொண்டு வருது. எங்க யாருக்கு யாருக்குங்க பிரிவினை? நீங்க வீட்டுல போய் வந்தா படிக்கலாம் ஐசாயா, அது ஒண்ணே ஒண்ணு படிப்போம். ஐசாயா 59:1-2, தனக்கு மிகுந்த நன்மை கொடுத்து தன்னை மிகுந்த பேரின்பத்துல வாழக்கூடிய ஒரே உயிர் இந்த உலகத்தில் வந்து கடவுள்.
இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது.
ஏன் கடவுள் தூரமா இருக்கிறாரு? ஏன் கடவுள்னால ஃபீல் பண்ண முடியல? ஏன் கடவுளுடைய பிரசன்னம் நமக்கு மத்தியில் இல்ல? ஏன் கடவுளுடைய நடத்துதல் நம்ம உணர்றது இல்ல? அது காரணம் என்ன? பாவம் பிரிவினை கொண்டு வருது. எந்த பிரிவினை? முதலாவது the most மனுஷனுக்கு மிகவும் பாக்கியம், பிளஸ்ட் ஊற்று, மிகவும் ஆனந்தம், மிகவும் பேரின்பம், பரிபூர்ண ஆனந்தம் பிரசன்னத்தில் இருக்கிறதே ஆண்டவரே அப்படின்னு பாக்குறோம் இல்லைங்களா. நித்திய பேரின்பம் பிரசன்னத்தில் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரே ஆண்டவர். இந்த உலகமெல்லாம் நம்மள திருப்தி பண்ண முடியாது. இந்த உலகம் எதுவுமே நம்மள மாயையாத்தான் பார்க்க வைக்கும். ஆண்டவர் ஒண்டிதான் நமக்கு திருப்தி, ஆனந்தத்தை, பேரின்பத்தை கொடுக்க முடியும். எல்லாம் நம்மள ஏமாத்திரும். அவர்கிட்ட இருந்து நம்மள பிரிச்சு எடுத்துட்டு வந்துருது. யோசிச்சு பாருங்களேன், இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர மாதிரி. இப்ப பாவம் நம்மள ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிச்சிடுது, அவர் பாக்கியத்துக்கிட்ட இருந்து பிரிச்சிடுது பாருங்களேன். அதனாலதான் சாம்சன் எவ்வளவு பலவானா இருந்தான், நம்மளும் எவ்வளவு பலவானா இருக்க முடியும், ஆனா அந்த பாவம் எவ்வளவு அவனு மொட்டை அடிச்சு இல்லைங்களா, மொட்டை அடிச்சு ஒரு மிருகமா மாத்தி மாவு அரைக்கிறவனா செஞ்சது பாவம் தான். ஆண்டவருடைய பிரசன்ன அபிஷேகமே அவன் மேல இருந்துச்சு, எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தான், அப்படி ஆகி போயிட்டான் பாருங்களேன். பாவம் பிரிவினை, தேவனுக்கும் நமக்கும் பிரிவினையை கொண்டு வந்து தேவனால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நம்ம இழக்கும்படிக்கு பாவம் நமக்கு செஞ்சிருது. இருள்ல பாவம் நமக்கு தள்ளிடுது. சொல்லப்போனா இன்னொரு வசனம் படிங்க, கலாத்தியர் 5:17.
மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது.
பாருங்க, பாவம் நம்மளையே பிரிச்சு வச்சிருக்கு. என்ன என்கிட்ட பிரிச்சிருக்கு பாருங்களா, பாவம் தேவன்கிட்ட இருந்து என்ன பிரிக்கிறது மாத்திரம் இல்ல, என்ன என்கிட்ட இருந்தே பிரிச்சு வச்சிருக்கு, பிரிவினையை கொண்டு வருது பாவம். அது மாத்திரம் இல்ல, ஒரு குடும்பத்துல பிரிவினைய பாவம் கொண்டு வருது. தேவன்கிட்ட இருந்து என்ன பிரிச்சிருது, என்ன என்கிட்ட இருந்து பிரிச்சிருது, என் குடும்பத்துல ஒருவர் ஒருவருக்குரிய இருக்க வேண்டிய அந்யோன்யத்தை ஐக்கியத்தை பிரிக்கிறது பாவம். பாருங்களேன், குடும்பம்ன்றது அருமையான ஆண்டவர் ஏற்படுத்தி இருந்தார் இல்லைங்களா, ஹஸ்பண்ட் வைஃப் பிள்ளைங்க என்ற ஐக்கியமே பரலோகத்தினுடைய மாதிரியாக ஏற்படுத்தி இருந்தார் பிதா குமார் பரிசுத்தாவிக்குள்ள இருக்கக்கூடிய. ஆனா இந்த பாவம் என்ன பண்ணிருது, பொருளாசை பிரிவின வேசித்தனம் வந்து குடும்பங்களையே பிரிவினை கொண்டு வருது. லோத்து குடும்பம் எப்படி சின்ன பின்னமா போச்சு, மகளுங்கெல்லாம் எப்படி கெட்டு, மனைவி எப்படி அழிஞ்சு போனா, அது காரணம் பாவம். லோத்து குடும்பம், ஐசாக் குடும்பமும் ஒரு பார்ஷியாலிட்டினால எப்படி அடிச்சுக்கிட்டாங்க இல்லைங்களா, அதை பாக்குறோம். யாக்கோபு குடும்பம், தாவீது குடும்பம், எவ்வளவு பெரிய பக்திமான்னு பாக்குறோம் தாவீது, ஆனா மோசமான குடும்பம் தெரியுமா தாவீதுக்கு, மோசமான குடும்பம், அது காரணம் அவருடைய பாவம். பாருங்களேன், குடும்பத்தை பிரிச்சிடுது பாவம், தேவன்கிட்ட நம்மள பிரிச்சிடுது, நம்மகிட்ட இருந்து பிரிச்சிருது, குடும்பத்தை பிரிச்சிருந்து. ஏன் சபையில சகோதரங்களையும் பாவம் பிரிக்கக்கூடிய, அதான் 1 Corinthians 1:10 சொல்றாரு, Romans 16:17 சொல்றாரு, பாவம் சகோதரர்களை பிரிச்சிடும், சபையை பிரிச்சிடும், சபையில இருந்து நம்மளை கெடுத்துரும். பாருங்களேன், முதலாவது பாவத்தை நம்ம வெறுக்கணும். ஏன், ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு என்னங்க நிம்மதி காண முடியும், யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு என்ன வாழ்க்கை இருக்க முடியும், எல்லாத்துல இருந்து நம்மளை பிரிச்சிடுது. ரெண்டாவதாக பாவம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிற ரொம்ப வஞ்சனையானது, ரொம்ப நம்மள வஞ்சிக்க கூடியது. எப்படி வஞ்சிக்குது பாவம், Hebrews 3:13 போட்டிருக்கு, நம்மளை வஞ்சித்து நம்ம இருதயத்தை கடினப்படுத்தக்கூடியது பாவம் அப்படின்னு போட்டிருக்கு அடிக்கடி. அதனாலதான் பைபிள்ல என்ன போட்டிருக்கு, நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஏன், பாவம் நம்மளை வஞ்சிக்க செய்யும், அது ஒண்ணுமே நம்மள கொடுக்க முடியாது, நம்மள சந்தோஷமாவே வைக்க முடியாது, ஆனா அது என்ன செய்யும், ரொம்ப சந்தோஷம் கொடுக்கற மாதிரி நம்மள ஏமாற்றும். இந்த உலகத்திலேயே நம்மள ரொம்ப வஞ்சிக்கிறது பாவம் தாங்க, ஏன்னா சாத்தானுடைய வஞ்சனை பாவத்துல தான் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, பாவத்துலதான் பாக்குறோம். எப்படி, எப்போ நம்ம பாவத்தை வஞ்சிக்கப்படுறோம், நம்ம வேதம் சொல்லுது, சில வசனங்கள் சொல்லுது, நம்மில் நாம் பாவம் இல்லை என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம் இல்லைங்களா. அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லைங்க, பாவம் எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, எனக்குன்னா நம்மளே நம்மளே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, ஈவில் கம்பானியன்ஷிப் கரப்ட்ஸ் குட் கேரக்டர், இங்கிலீஷ்ல எனக்கு தெரியும், நீங்க அந்த தமிழ்ல படிங்க, 1 Corinthians 15:33, தவறான மக்களோடு தவறான ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம சேர்ந்தோம்னா நம்ம கேரக்டரும் கெட்டு போயிடும். நம்ம யார் கூட சேர்றோமோ அதை பொறுத்து தான் நம்ம கேரக்டர் இருக்கும் இல்லங்க. அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்கெல்லாம் அவங்ககிட்ட எல்லாம் சேர்ந்தா ஒன்றும் ஆகாது, அப்படின்னா யார் கூட சேரவே கூடாதா, நான் என்ன சாமியார் மாதிரி இருக்கணும், யார் கூட சேரக்கூடாதா, அப்படின்னா நம்ம ஆர்கியூ பண்ணலாம். யாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலன்னா யார் கூடயும் சேராது, தவறான ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்தீன்னா உங்க கேரக்டர் கெட்டு போகும், அப்படியெல்லாம் கெட்டு போவாதுன்னு பாவம் நம்மள வஞ்சிக்குமா. பாருங்களேன் அதுல போட்டிருக்கு 15:33,
மோசம் போகாதீங்க,
ஏமாத்தப்படாது, ஏமாத்து போகாது. எத்தனையோ பேர் வாழ்க்கை கெட்டு போச்சு,
ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும்.
தமிழ், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் அப்படின்னா என்ன, தவறான ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இல்லைங்களா, தவறான ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கிற எல்லா குணத்தையும் கெடுத்துரும், உன்னை கெடுத்து வாழ்க்கையை சீரழிச்சிடும், ராங் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். அதான் அவங்க போட்டிருக்கு பாவம் இப்படி வஞ்சிக்கோன்னு போட்டிருக்கு. இன்னொரு விதத்துல பாவம் நம்மள எப்படி வஞ்சிக்கும், நம்ம இதுல பார்த்த மாதிரி ஆண்டவருடைய வசனங்களை வெறும் கேட்கிறவர்களா மாத்திரம் நம்மள செஞ்சிடும். பாருங்களா, யாக்கோபு சொல்ற, உங்களை நீங்களே வெறும் கேட்கிறவர்களா இருந்து வஞ்சித்து கொள்ளாதீர்கள், கேட்கிறவர்களா மாத்திரம் செஞ்சிடும். பாருங்களேன், பாவம் எப்படியெல்லாம் நம்மள வஞ்சிக்குது, எப்ப வஞ்சிக்குது, இப்ப பாக்க எப்படியெல்லாம் வஞ்சிக்குதுன்னா, பாவம் நமக்கு ரொம்ப சுதந்திரம் கொடுக்கற மாதிரி சொல்லி நம்மள அடிமையாக்கும். பாவம் ரொம்ப கவர்ச்சியா இருக்கிற மாதிரி பாவம் செய்யும், ஆனா படு அசிங்கம் பாவம். பாருங்க ஒரு வசனம் படிங்க, 2 Peter 2:20 படிங்களா, இன்னொருத்தர் ஐசாயா 1:5 படிக்கலாம். பாவம் எவ்வளவு அசிங்கம்னு அந்த வசனங்கள் சொல்லுது பாருங்களேன்.
கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்காவிட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். அவர்களுடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலாகவும் கேடுதலா இருக்கும்.
அந்த மாதிரி நம்மளுடைய அந்த அசுத்தத்துல மாட்டிக்கிட்டு நம்ம மாட்டோம்னா நம்மளுடைய நிலைமை ரொம்ப மோசமா போவோம்னு சொல்றது. ஐசாயா படிங்களா 1:5.
இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகம் அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயம் எல்லாம் வளர்ச்சியமாய் இருக்கிறது.
பாருங்களேன், இன்னும் ஏன் அடிக்கப்படணும்? எல்லா இடங்களிலும் அடி வாங்கி இருக்கிறீங்களே, இன்னும் ஏன் அடிக்கப்படணும்னு. பாவம் இதாங்க, பாவம் வந்து நம்மள ரொம்ப வஞ்சிக்கும். முதலாவது பாவம் நம்மள பிரிக்கும்னு பார்த்தோம். பாவம் ரொம்ப வஞ்சிக்கும், நமக்கு சுதந்திரம் கொடுக்கற மாதிரி, நமக்கு ரொம்ப கவர்ச்சியா இருக்கிறத கொடுக்கற மாதிரி ஏமாத்தம். அது ரொம்ப அசிங்கமானது. அது மாத்திரம் இல்ல, பாவம் ஒண்ணுமே இல்ல, சிம்பிளான காரியம், ஒண்ணுமே இன்னோசன்ட் காரியம் அப்படின்ற மாதிரி காட்டும் இல்லைங்களா. அது பெரிய விஷயமே இல்லைன்னு காட்டும். அப்படி பெரிய விஷயம் இல்லாததுதான் ஒரே ஒரு கடி தான். ஏவாலம்மா ரொம்ப அந்த ஃபுல் ஆப்பிள் கூட சாப்பிடல, ஒரே ஒரு பீஸ் தாங்க நான் சாப்பிட்டேன், ஏன்டா இப்படி பண்றீங்கன்ற மாதிரி ஒரே ஒரு கடி தான். அண்ட சராசரமே சாபத்துல இந்நாள் வரைக்கும் இருக்கு. அதான் பாவம் செய்யக்கூடியது. ஆனா சிம்பிளா தான் தெரியுது, பாக்குறதுக்கு சிம்பிளா தான் தெரியுது. பாவம் லோத்தம்மா என்ன பண்ணுச்சு? லோத்தனுடைய மனைவி சும்மா சைட்ல ஒரு பார்வை சைட்ல பாத்துச்சு, அப்படியே கல்லா போயிடுச்சு நரகத்துக்கு. பாருங்களா பயங்கரம் போயிருச்சு. தான் ஊசான்றவரு போய் ஒரே ஒரு தொடுதான் தொட்டார், அங்கே ஸ்பாட்ல செத்தார். அந்த மாதிரி அனேனியா சஃபீரா சபையெல்லாம் இப்ப இந்த காலத்துல எவ்வளவு போய் சொல்றாங்க. அவங்க ஒரு போய் தான் சொன்னாங்க, என்ன ஆனாங்க? ஸ்பாட்லயே போயிட்டாங்க. பாருங்க பாவத்தினுடைய பயங்கரம் வேதம் காட்டுதுங்க. சின்னதா இருந்தாலும் பெரிய பயங்கரமான விளைவுகளை கொண்டு வரும், பெரிய ரிசல்ட்ஸ் கொண்டு வரும், பெரிய சாபத்தை பாவம் கொண்டு வரும். பாவத்தை நம்ம வெறுக்கணும். ஏகூத போய் எப்படி எக்லான் போய் வயிற்றுல குத்தி எல்லாத்தையும் வர வச்சானோ, எப்படி ஜாயல் போய் சிசேராவை போய் மண்டையில வச்சு ஆணி அடிச்சுச்சோ, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில பாவங்களை நம்ம அடிக்க பார்க்கணும்னா பாவத்தினுடைய பயங்கரத்தை நம்ம உணரணும். பாவம் எவ்வளவு பயங்கரம், முதலாவது பிரிவினை கொண்டு வருது. என்கிட்ட இருக்கிறது நல்லதெல்லாம் எடுத்து என்ன தனிமையா மாத்துது இல்லைங்களா. ரெண்டாவதாக என்ன ரொம்ப வஞ்சிக்குது, என்ன ரொம்ப பொய் சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்படியெல்லாம் இல்லைங்க, அவங்கள பத்தி அப்படிலாம் சொல்லாதீங்க. பாவம் ரொம்ப நல்லது, ரொம்ப என்ஜாய்மெண்ட் இருக்குது. உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கு பாவம், உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கு பாயோ பாவோ நீ, உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கு பாவம். அதான் பாக்கணும் பாருங்களேன். அடுத்ததாக பாவம், சின் இஸ் வெரி டிஸ்ட்ரக்டிவ். அதோட நோக்கம் நம்மளை அழிக்கிறது. முதலாவது என்னத்தை அழிக்கும்? நமக்கு இருக்கக்கூடிய நல்ல பேரை அழிச்சிடும். பாவத்துக்கு இடம் கொடுத்தா அவங்களுக்கெல்லாம் சரித்திரத்துல நல்ல பேரே கிடையாது, நம்ம பேரும் அந்த பேர்ல போயிடும். காயினை நினைச்சா என்ன நல்ல அபிப்பிராயமா வருது நமக்கு? காயினை ஆகாப நினைச்சு பாருங்க, ஜூடாச நினைச்சு பாருங்க, அவங்கெல்லாம் பாருங்க ஒரு மாதிரிகளை. சோதவங்குமார நினைச்சு பாருங்க, கெட்ட நம்ம பேர் அங்க வந்துடும். அடுத்தது நமக்கு அப்படி ஒரு பேர் வந்துடும், அதான் கெட்ட பேர், ரொம்ப கெட்ட பேர் பாவம் நமக்கு கொண்டு வந்துடும். பாவம் நம்ம உடம்புக்கு எடுத்துரும் தான் ஒன்னு குறுந்தியர்லாம் போட்டிருக்கு. பாவம் நம்ம உடம்புக்கு எடுத்துரும். பாவம் உள்ளுக்குள்ள நம்மள எமோஷனலா ரொம்ப பலவீனமா ஆக்கிரும். யோசிச்சு பாருங்களேன், எப்ப பாரு உள்ளுக்குள்ள போராட்டம், எப்ப பாரு குற்ற உணர்வு, பாவத்தினால வரக்கூடியது என்னங்க? எப்ப பாரு கில்ட்டி ஃபீலிங், எப்ப பாரு குற்ற உணர்வு, எப்ப பாரு ஆண்டவர் இவ்வளவு நல்ல செய்யறாரு, அவருக்கு விரோதமா இப்படி செய்யறனேன்னு எமோஷனல் கொலாப்ஸே ஆயிரும். சில பேருக்கு சாவர நேரங்கள்லாம் பைத்தியம் பிடிச்சு போறதுக்கு காரணம் என்ன? பாவத்துக்கு இடம் கொடுத்ததுனால்தான். எமோஷனலா நம்மளை கெடுத்துரும், நம்ம உடம்ப கெடுத்துரும், பயங்கரமா கெடுத்துரும். இப்பெல்லாம் சைக்காலஜி ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன? பாவத்தினால தான். அடுத்ததாக பாவம் சபையை கெடுத்துரும். இல்லைங்களா? பாவம் சபையை கெடுத்துரும். ரொம்ப நாள் பாவத்திலலாம் இருந்துகிட்டு சபை ஓட்ட முடியாது பாருங்களேன். நீங்களும் பாவத்திலலாம் இருந்துகிட்டு ரொம்ப நாள் மெம்பர்ஸா இருக்க முடியாது. ஒன்னு ஏதாவது அது இது நாய் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தே ரொம்ப நாள் அப்படி இருக்க முடியாது. பாவத்துல தொடர்ந்து போயிட்டே கொரிந்தியர் சபையை கெடுத்துருச்சு. பாவம் ரெவலேஷன்ல நம்ம பாக்குறோம், லோடேசியா சபை பயங்கரமா கெட்டு போச்சு இல்லைங்களா? உலக பிரகாரமா குளிரும் இல்லாம அனலும் இல்லாம எபேசிய சபை பிரிவினர்கள். அது மாத்திரம் இல்ல, பாவம் வந்து பாவத்தின் சம்பளம் மரணம். வசனம் ஒண்டி ஞாபகம் வச்சிருக்கோம் நம்ம. ஆனா அதை நம்ம உணர்றோமா? பாவத்தை தொட்டா நீ சாவுக்கு சீக்கிரம் போக போறன்னு அர்த்தம். பாவத்துக்கு இடம் கொடுத்தீனா நீ சீக்கிரம் சாவ போறன்னு அர்த்தம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். நீதியோ ஒரு வசனம் படிங்க, 11 Proverbs 11:19.
நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல் தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்திற்கு ஏதுவாகிறான்.
நீதி ஜீவனுக்கு கொண்டு வருது இல்லைங்களா? நீதி ஜீவனுக்கு ஏதுவா இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், நீதியின் வழியில் நடக்கும் போது நமக்கு ஆயுசு கூடுதுங்க. யோசிக்க முடியுமா? ஆயுசு கூடுது, வாழ்க்கை சந்தோஷம் வருது, நிம்மதி வருது, ஆனந்த பாதையில நம்ம வளர்றோம். நீதி ஜீவனின் வழியில கொண்டு போது பாவமோ மரணத்துக்கு ஏதுவானது பாருங்களா? மரணத்துக்கு சீக்கிரம் சாவறதுக்கு ஓடி போறோம், சீக்கிரம் சாவ நாடி போறோம். அதான் பயங்கரம். வெறும் சரீர பிரகாரம் ஏன் மரணம் வந்ததே பாவத்தினால தானே இல்லைங்களா? அதான் பாவத்தினாலதான் எல்லா மரணம் வந்துச்சு. சரீர மரணம் மாத்திரம் இல்ல, ஆவிக்குரிய மரணம், நித்திய ரெண்டாவது மரணம் எல்லாமே வருது பாவத்தினால இல்லைங்களா? ஆகவே பாவத்தினுடைய பயங்கரத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். பாவம் பிரிக்கும், பாவம் வஞ்சிக்கும், பாவம் அழிக்கும், பாவம் நம்மள மரணத்துக்கு கொண்டு போவோம். இதெல்லாம் பார்க்கும் போது பாவத்தை நம்ம வெறுக்கிறவர்களா இருக்கணும். பாவம் நம்மள அழிக்குது. ஏன் அப்படி இருந்தாலும், அப்படி இருந்தாலும் இந்த சைக்கிள் பாருங்களேன், நம்ம வாழ்க்கையிலும் அந்த சைக்கிள் ஒரு ஒரு அனுபவமா இருக்கு. ஒரு நம்ம வாழ்க்கையின் ஒரு ஹேபிட் சில பேருக்கு பழக்கமா போய், அந்த பழக்கமா போய் செஞ்சதே திருப்பி 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 ஒரே சைக்கிள் தான், அதுல இருந்து வெளியே வர்றது இல்ல. அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, எடிக்ஷன். எடிக்ஷன் தமிழ்ல என்ன வார்த்தை இருக்கு? அடிமைப்பட்டு போறதா? அடிமைப்பட்டு போறதுதான் எடிக்ஷன். ஓகே, அடிமைப்பட்டு போறது, அடிமைப்பட்டு போறது, அடிமைப்பட்டு போறதுன்னா என்ன? ஒரு காரியம் தீங்குன்னு தெரிஞ்சாலும், ஒரு காரியம் ஹெல்த்தை கெடுக்கோன்னு தெரிஞ்சாலும், எனக்கு நல்லது இல்லைன்னு தெரிஞ்சாலும், என் ஆத்மா, என் உறவுகள், என் குடும்பம், என் பிள்ளைகள் எல்லாத்தையும் கெடுக்கோன்னு தெரிஞ்சாலும் அதை என்னால செய்யாம இருக்க முடியாது. அதான் எடிக்ஷன் பாருங்களேன். ரொம்ப பவர்ஃபுல் ஃபோர்ஸ் அது. முதலாவது நம்ம மைண்டை பிடிக்கும், நம்ம பாடியை பிடிக்கும், நம்ம ஆத்மாவை பிடிக்கும் பாருங்களேன். அப்படித்தான் எடிக்ஷன்னா நம்ம வெறும் குடிதான் எடிக்ஷன், ரொம்ப குடிகாரங்களா இருக்கிறாங்க, இல்ல ட்ரக் அடிக்ஷன் தான் நினைக்கக்கூடாது. பல அடிக்ஷன்ஸ் இருக்கு. ஏன் ஸ்மோக்கிங் ஒரு அடிக்ஷன் இல்லைங்களா? ஏன்னா அதிகமா சாப்பிடுறது, ஓவர் ஈட்டிங், கிளட்டனி இல்லைங்களா, அது ஒரு அடிக்ஷன். அதிகமா செலவு செய்யறது, கண்டபடி செலவு செய்யறது, அது ஒரு அடிக்ஷன். சில பேருக்கு ஒரு ஒரு இடத்துக்கு போய் எடுத்துட்டு போய் மால்ல எடுத்துட்டு போனா தெரிஞ்சவங்களா இருக்காங்க, கண்ட்ரோலே பண்ண முடியாது, செலவுன்னு கணக்கே இருக்காது. ஓவர் ஸ்பெண்டிங், வேசித்தனம் ஒரு அடிக்ஷன், பொனோகிராஃபி ஒரு அடிக்ஷன், ஆபாச காட்சிகளை பாக்குறது ஒரு அடிக்ஷன், இச்ச பொருளாசை, மத்தவங்களை பத்தி புறம் கூறுறது, ரொம்ப வேலையில வேலை 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 வேலைன்னு அப்படி இருக்கிறது ஒரு அடிக்ஷன், பழக்கமா கோவப்படுறது ஒரு அடிக்ஷன். வேற எதுக்கெல்லாம் அடிக்ஷன் ஆகலாம்? ரொம்ப முக்கியமா டிவிக்கு அடிக்ஷன் இல்லைங்களா, இல்ல மொபைலுக்கு அடிக்ஷன், கம்ப்யூட்டருக்கு அடிக்ஷன், இதெல்லாம் அடிக்ஷன்ஸ். இந்த மாதிரி அடிமைப்பட்டு போனோம்னா அதுல இருந்து வெளியே வர்றது தான் பயங்கரம் பாக்குறோம் இல்லைங்களா? அதுல இருந்து வெளியே வர்றது சின். இதான் ஒருத்தர் அருமையா சொல்லி இருக்காரு, இதான் இந்த அடிக்ஷன் சைக்கிள் தான் ரொம்ப பயங்கரம், ரொம்ப பயங்கரம். இந்த அடிக்ஷன் சைக்கிள் மூலமா தான் நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்கணும். பிசாசு வாலிபர்களா இருக்கிறவங்க நீங்க நினைச்சுக்காங்க, சேட்டன் வாண்ட்ஸ் அ ரூம் இன் யுவர் லைஃப் இல்லைங்களா? சேட்டன் வாண்ட்ஸ் அ ரூம். பாருங்க ஒரு வசனம் படிப்போம், யோவான் 10:10.
திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
பாருங்க, ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க. திருடன் ஒருத்தர் வந்திருக்கிறான். அந்த திருட என்ன, சாத்தான் தான் அந்த திருட. அவன் எதுக்கு வந்திருக்கிறான், திருடவும் கொல்லவும் அழிக்கவும். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்திருக்கிறேன். சாத்தான் அதுக்கு தான் வந்திருக்கிறான். அவன் எப்படி அழிக்கிறான் தெரியுமா? ஒவ்வொரு மனுஷங்களுடைய வாழ்க்கையிலேயே திருடுறதும் கொல்றதும் அழிக்கிறதும் எதன் மூலமா அழிக்கிறான் தெரியுமா? எடிக்ஷன் மூலமா தான் அழிக்கிறான். எடிக்ஷன் என்ன, ஒரு காரியத்துல பழக்கப்பட்டு போய் சர்க்கிள்ஸ் தொடர்ந்து அதுல போறோம்னா என்ன ஆனாலும் அதுல போறோம். ஒரு ஒரு சங்கிலியில சங்கிலி மாட்டிட்ட மாதிரி அவனுக்கு. அவன் எங்க போனாலும் அதுக்கு அடிமை. எங்க போனாலும் அந்த சங்கிலிகளை இழுத்துட்டு போறான். ஏன் அடிமைப்பட்டு போனான்? எடிக்ஷன்ல அவன் இருக்கிறான். அந்த எடிக்ஷன்ல அவன் மாட்டி இருக்கிறான். எங்க போனாலும் அடிமையா இருக்கிறான். அந்த எடிக்ஷன்ல அவன் போய் அந்த எடிக்ஷன் மூலமா தான் சாத்தான் ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையில திருடுறதும் கொள்றதும் அவனை அழிக்கிறதும். எடிக்ஷனுக்கு இடம் கொடுத்தோம்னா சாத்தானுக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு பாகத்துல இடம் கொடுத்துருக்கணும். ஒரு கதவை அவனுக்கு திறந்து விட்டுருக்கோம். அவன் வந்து வந்து திருடி கொண்டு இது பண்ணிட்டு போறான் பாருங்களா. அதான் ரொம்ப சேட் நியூஸ். எடிக்ஷனை தாங்க ஒரு மிருகம் மாதிரி மிருகத்தை இதுல போட்டு கூண்டுல போட்டு விட்டோம்னா என்ன செய்யறது? வேற செய்யணும்னு நம்ம விரும்புறோம். ஆனா நம்முடைய சங்குகளையும் நம்மளுடைய கட்டுகளும் செய்ய முடியாதபடிக்கு நம்மளை பிடிச்சி இழுக்குது. அதான் எடிக்ஷன் இல்லைங்களா. ஆனா பெரிய குட் நியூஸ் என்ன தெரியுமா? அடுத்ததாக அந்த வசனம் என்ன சொல்லுது? நானோ
அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண படமும் வந்தேன்.
அவர்கள நானோ அவர்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன். சேட்டன் நம்மளை அழிக்க வரான் எடிக்ஷன் மூலமா. ஆனா குட் நியூஸ் என்ன தெரியுமா? எடிக்ஷன்ல இருந்து நமக்கு விடுதலை இருக்கு. எடிக்ஷன்ல இருந்து நமக்கு விடுதலை இருக்கு. அந்த விடுதலை கொடுக்கறதாங்க இயேசு வந்தார் இல்லைங்களா. இயேசு மட்டும்தான் அந்த விடுதலையை கொடுக்க முடியும். ஜட்ஜஸ் நமக்கு திருப்பி 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 அதான் சொல்லுது. மீண்டும் அவர் பாவம் செய்தார், மீண்டும் அவர் பாவம் செய்தார். நீ எத்தனை வருஷம் எடிக்ஷன்ல இருந்தாலும் சரி, ஏன் 20 வருஷம் அவங்க இருந்தாங்க, நீ 20 வருஷம் இருந்தாலும் சரி, 30 வருஷம் இருந்தாலும் சரி, அதுல இருந்து விடுவிக்க கர்த்தர் வல்லவர். அந்த எடிக்ஷன்ல எத்தனை காலம்தான் தொடர்ந்து போய், எத்தனை காலம்தான் வாழ்க்கையும் நேரத்தையும் இழந்துகிட்டு ஆயுசுல ஒண்ணுமே சாதிக்க முடியாம அந்த எடிக்ஷன் மூலமா சாத்தான் வாழ்க்கையை கொல்ல அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு உணராமன் எத்தனை காலம் இருப்ப? எப்ப நீ வரப்போற? போதும் எனக்கு, இன்னுமே இந்த எடிக்ஷன் நான் இடம் கொடுக்க மாட்டேன். எப்போ ஒரு முடிவு எடுக்க போற? அது கேட்கிறார் ஆண்டவரை தான். அத நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? கேட்ட உடனே ஃபாரோ வந்து மோசஸ் வந்து கேட்டார் ஃபாரோ கிட்ட, எங்க போனாலும் உனக்கு தவுக்கல, போய் சாப்பிடலான்னு போனா பிளேட்ல தவுக்கல, துணி எடுக்கலான்னு போனா தவுக்கல, புள்ளைய தூக்கலான்னு புள்ள பின்னாடி முதுகு பின்னாடி தலை பின்னாடி மூக்கு மேல தவுக்கல இருக்கு. எங்க போனாலும் தவுக்கல இருக்கு. எப்படி இருக்கும் வாழ்க்கை யோசிச்சு பாருங்களேன். அப்படி தவுக்கலையா இருக்கு. மோசைய போய் கேக்குறாரு, மோசை கிட்ட கேக்குறாரு, ஐயா ஜபம் பண்ணி இதெல்லாம் தவுக்கல எடுத்துருங்கன்றாரு. சரி நான் எப்ப ஜபம் பண்ணி எடுக்க சொல்லிட்டோன்னு அவர் ஃபாரோ என்ன சொல்றாரு தெரியுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நாளைக்கு ஜபம் பண்ணுங்க, நாளைக்கு ஜெபம் பண்ணுங்க. ஏன் நாளைக்கு? இன்னைக்கு இன்னும் ஒரு நாள் தவுக்கலையோடு இருக்கணும்னு விரும்புறியா? இன்னும் ஒரு நாள் அப்படித்தாங்க பாவம் நம்மள செஞ்சிருது. எப்ப எடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும், எப்ப நம்ம முடிவு பண்ணி இன்னைக்கு நான் கர்த்தரை நோக்கி கதற போறேன், என் எடிக்ஷன்ல இருந்து ஆண்டவர் என்ன காப்பாற்றணும் இன்னைக்கு என்ன நான் முடிவு எடுக்கிறோனோ அப்போ ஆண்டவர் நம்ம கூக்குறோம். நாளைக்கு நான் பாக்குறேன், எத்தனையோ வருஷம் பார்த்தாச்சு, நாளைக்கு நான் பேசிக்கிறேன், நாளைக்கு நான் பண்றேன்றது இல்ல, இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிட போறேன். எடிக்ஷன்ல இருந்து விடுவிக்கிற தேவன் யெகோவா தேவன் அதான் விடுவிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவரை எப்ப நோக்கி? இது அவங்க வெறுத்து போல சிசேரா நம்மள ஒப்ரஸ் பண்ற மாதிரி, அந்த எக்லான் ஒப்ரஸ் பண்ற மாதிரி, அந்த பழக்கங்கள் உங்களை வெறுத்து போற ஒரு நிலைமைக்கு இன்னும் நீங்க வரலையா? இன்னும் எவ்வளவுதான் ஒடுக்கப்படணும் யோசிச்சு பாருங்க. அந்த ஒடுக்கத்திலிருந்து வெளியே வரணும்னா இன்னைக்கு கதறணும், நாளைக்கு இல்ல. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி உண்மையான உள்ளத்தோடு கதறும் போது நிச்சயமாக ரிலீஃப் அவர் தரார், விடுதலை அவர் தரார். அந்த நியூஸ் தான் நம்ம இதுல படிக்கணும் இல்லைங்களா. மீண்டுமாக கர்த்தரை நோக்கி தான் சைக்கிள் பார்க்கிறோம். என்ன சைக்கிள்? இவர்கள் தேவனுக்கு இதுல ஜட்ஜஸ் 3:7 வருது இல்லைங்களா, படிங்க 3:7.
இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டவராகி அவர்களை மெசபத்தாமாவின் ராஜாவாகிய ரிஷிதாவின் கையிலே விற்று போட்டார்.
அவர்களை வித்து போட்டார், பாவம் செய்து அடிமைப்பட்டு போனார்கள். அடிக்ஷன் வந்துருச்சு அவங்களுக்கு, பழக்கமா வந்துருச்சு, வித்து போட்டார். அப்புறம் என்ன ஆகுது?
இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் கூசான் ரிஷிதாவை 8 வருஷம் சேவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலப்பின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியல் என்னும் ரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்தால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசபத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷிதாவை அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தார். ஆகையால் அவன் கை கூசான் ரிஷிதாவின் மேல் பலம் கொண்டது. தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது.
பாருங்களேன், இதாங்க சைக்கிள், இதான் அடிக்ஷனுடைய சைக்கிள். நம்ம பாவம் செஞ்சிடறோம், அடிக்ஷன் அடிமைப்பட்டு போறோம், அதுல இருந்து வர்றதுக்கு விடுதலை வழி ஆண்டவர் என்ன கத்து தர்றாரு? இதுல சிம்பிளா, நீ இன்னும் இதுக்கு மேல நான் இன்னும் ஒரு நாள் தொடர மாட்டேன், கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடணும், இன்னைக்கே நான் கூப்பிடணும். அவங்க கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே கர்த்தர் என்ன பண்றாரு? ஒரு ஜட்ஜை எழுப்பிடுறார், ஒரு ரட்சகரை எழுப்புறார், நமக்காக ஒரு ரட்சகரை எழுப்பி இருக்கிறார் இல்லைங்களா. அவங்க கூஷான் ரிஷிதாயம்ல இல்ல, இந்த பயங்கரமான பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு அவரை எழுப்பி அவரை உயர்த்தி அவர் இருக்கிறார். எல்லா நாமத்தை விட உயர்ந்த நாம சூட்டி இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிறவர், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களை அவர் ரட்சிக்கிறார் என்ற பிராமிசம் கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம நோக்கி உண்மையோடு கூப்பிடுறோமா? அதை கூப்பிடும் போது நமக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். விடுதலை கொடுத்த பிறகு என்ன ஆகுது? 40 நிமிஷம் அமைதல் இளைப்பார்கள். அந்த அமைதல் வாழ்க்கை நமக்கு வேணாம். யோசிச்சு பாருங்க, அந்த அமைதல் வாழ்க்கை வேணாம். அதான் நம்ம யோசிச்சு பார்த்தா ஜட்ஜஸ் நமக்கு பேசுது. ஆண்டவர் இதன் மூலமா தான் நமக்கு சொல்றார், இனிமே நான் இப்படி தொடர்ந்து இருக்க போறதில்லை, ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிட போறேன், கூப்பிட்டு இதுல இருந்து விடுபட்டு அமைதலாக ஆண்டவரை நான் சேவிக்க போற ஒரு வாழ்க்கையை நான் நாடப்போறேன் அப்படின்னு தான் நம்மள ஏவணும். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். ஜம்பன்.